الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم، كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وقال أيضا: ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. عن شداد بن أوس رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله كتب الإحسان على كل شيء، فإذا قتلتم فأحسنوا القتلة، وإذا ذبحتم فأحسنوا الذبحة، وليحد أحدكم شفرته وليرح ذبيحته، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய நிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவைகளே நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் நெருங்க வேண்டும், தன்னுடைய அருளை பெற வேண்டும், தன்னுடைய பாவ மன்னிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் பொருத்தமான அமல்களை அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் மூலம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் நாம் பேற்றிருக்கக்கூடிய இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் மிக கண்ணியமானது. இஸ்லாத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நான்கு அல் அஷ்ஹுருல் ஹுரும் சங்கையான மாதங்களில் நான்கில் ஒன்று, தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடர் மூன்று மாதங்கள், பத்தாவது, பதினோராவது, பன்னிரெண்டாவது மாதங்கள் புனிதமான மாதங்கள், ஞாபகம் வைப்பதற்கு இலகுவாக இருக்கும். தொடர் மாதங்கள் மூன்று: துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். நான்காவது ஒரு மாதம் சேருகிறது, ரஜப். ரமதானுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒரு மாதம், ஷாபான் அதுக்கு முன்னாள் ரஜப். அந்த ரஜப்பில் இருந்துதான் அல்லாஹ் பாரிக்ல நாஃபி ரஜப் என்ற துஆவை நாம் ஆரம்பிப்போம். இந்த நான்கு மாதங்களும் தான் புனிதமான மாதங்கள். இதில் யுத்தம் புரிவது, ரத்தம் ஓட்டுவது, சண்டை சக்கரவுகளில் ஈடுபடுவது, இப்படியான விடயங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதில் ஒரு மாதம் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அல்லது துல்ஹஜ் என்று சொல்கிறோம். இந்த மாதம் கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துடைய ஒரு சில தினங்களை கடத்தி நாம் இப்பொழுது இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது ஜும்மாவுடைய கடமைக்காக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்துடைய சிறப்புகள், நாட்களுடைய சிறப்புகளை சுருக்கமாக முன்வைத்தால் நமக்கு பிரயோசனமாக இருக்கும். பல்வேறுபட்ட சிறப்புகள் வந்திருக்கின்றன, சுருக்கமாக முன்வைப்போம். அதில் ஒன்றுதான், உலகத்தில் உள்ள நாட்களிலெல்லாம் தலை சிறந்த நாள் ஐயாமு துனியா, துனியாவுடைய நாட்களிலே மிக சிறந்த நாள் இந்த 10 நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக முன்வைத்தார்கள். இது நபி அவர்கள் முன்வைத்தது. இதைவிட மிக அந்தஸ்துக்குரிய விடயம் தான், இந்த நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்வதென்றால் ஒரு கண்ணியமான குரலில் தான் பண்ணுவோம். குர்ஆன் மீது சத்தியம் பண்ணுகிறாயா என்று ஒருவரிடம் கேட்டால் பயப்படுவார். நீ இதை செய்யவில்லையா, இதை களவெடுக்கவில்லையா, இப்படி இந்த வேலையை செய்யவில்லையா, குர்ஆன் சத்தியம் பண்ணுவாயா என்றால் பயப்படுவார். குர்ஆன் கண்ணியமானது. அந்த குர்ஆன் கண்ணியமான குர்ஆனில் அல்லாஹ் சில விடயங்களை சத்தியம் செய்கிறான். அதில் ஒன்றுதான் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக காலை பொழுது, வலையாலின் அஷ்ர், 10 இந்த நாட்கள் இரவுகள், துல்ஹிஜ்ஜாவுடைய இரவுகள் என்று ஹதீஸும் விளக்கம் சொல்கிறது. இந்த வலையாலின் அஷ்ர் என்பதற்கு ஐயாமுல் அஷ்ர் துல்ஹிஜ்ஜா என்று விளக்கமும் ஹதீஸில் வந்திருக்கிறது. வஷ்ஷஃபி வல் வத்ர், அடுத்த ஆயத். வஷ்ஷஃப் என்றால் இரட்டை படையினார், 2, 4, 8, 10 என்று போடுகின்ற டபுள் நாட்கள், இரட்டை நாட்கள். அது வஷ்ஷஃப் என்றால் இரட்டை நாள், அதற்கு விளக்கம் ஹதீஸில் வந்திருக்கிறது. அது ஹஜ் பிறநாளுடைய நாள், 10வது நாள், இரட்டை நாள். வல் வத்ர் என்றால் ஒற்றைப்படை நாள், ஒற்றைப்படை, அதற்கு விளக்கம் அரபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள். எந்த நாட்டில் எது 9வது நாளோ அதுதான் அரபா. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, பெரும்பாலும் 90க்கும் மேற்பட்ட நாடுகளில், 100க்கு 100 என்றும் சில நாடுகளை தவிர தகவல், இன்றைய இந்த மாதம் நமக்கு முழு உலகத்திலும் ஒரே நாளாக செல்கிறது. மக்கா மதினாவிலும் நமது பெருநாள் அதே தினம் தான் அவர்களுக்கும் பெருநாள். நமது அந்த கருத்து மோதலை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டார். ஏனென்றால் உதுகையா கொடுக்க ஆரம்பிக்க முன்னர் ஆகப்பெரிய ஒரு குர்பான் நடக்கிறது இந்த அரபா பிரச்சனையில். அந்த பிரச்சனை இந்த முறை இல்லை. நமக்கும் உலக நாடுகளுக்கும் குறிப்பாக மக்கா மதினாவுக்கும் ஒரே நாளில் அரபா. இந்த சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது. அது உலமாக்களிடம் அதுக்குரிய தெளிவை நாம் பெற வேண்டும். அது கண்ணியமானவர்களே, அரபாவுடைய நாள் என்றால் ஒரு நாட்டுக்கு எது 9வது நாளோ அது. முழு உலகத்துக்கும் ஒரு அரபா வர வேண்டும் என்ற நியதி கிடையாது. அதை சுருக்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள். உலமாக்களிடம் நாம் இன்னும் விளக்கங்களை பெற வேண்டும். எனவே வஸ்ர் என்றால் அரபாவுடைய நாள், 9வது நாள். அப்படி அந்த சத்தியம் முடிகிறது. அவ்வளவு கண்ணியமான நாள். சரி, இந்த நாட்களில் உள்ள அமல்களை பற்றி பல ஹதீஸர் வந்திருக்கின்றன. சில ஹதீஸுகள் நல்ல தரம் உயர்ந்த சஹை என்று சொல்வோம், தெளிவான நல்ல உறுதியான ஹதீஸுகள். சில சற்று அறிவிப்பாளர்களில் பலகீனம் ஏற்பட்ட ஹதீஸுகளும் உண்டு. நபி அவர்கள் சொல்லவில்லை என்பதல்ல, அறிவிப்பாளர்களில் சிறிய பலகீனம் வரும் பொழுது அந்த கூற்றை எடுப்பதற்கு இமாம்கள் பின்வாங்குவார்கள். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தான் பொய்யான ஹதீஸுகள், அவைகளை நாம் எடுக்க மாட்டோம். எனவே நான் முன்வைக்கப் போகின்ற ஹதீஸுகளிலும் ஒரு சிறிய பலகீனம் உள்ள சில ஒரு சில ஹதீஸுகளும் முன்வைக்கப்படும். ஏன், சிறப்பு சம்பந்தமான தலையங்கள், அமல்களுடைய சிறப்பில் நாம் அதை அமல் செய்யலாம், அல்லாவிடம் நன்மை எதிர்பார்த்து என்ற அமைப்பில் முன்வைக்கலாம். கண்ணியமான இந்த நாட்களை பற்றி நபியவர்கள் சொல்லும் பொழுது, நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக அல்லாவிடத்திலே சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்களை விட வேறு நாட்கள் கிடையாது. ஏனைய அமல்களை செய்வதை போன்று விசேஷமாக சுன்னத்தான அமல்களை கூட்டிக் கொள்வது. இந்த மராதீசில் வந்திருக்கிறது, இந்த 10 நாட்களில் பெருநாளை தவிர மற்ற 9 நாட்கள் அரபா தினம் வரும் வரைக்கும், புதன்கிழமை நமக்கு அரபாவுடைய தினம், புதன்கிழமை அரபாவுடைய நோன்பு, நம்ம எந்த சங்கடமும் இல்லாதவர்கள், நோய் இல்லாதவர்கள், பலவீனம் இல்லாதவர்கள் உறுதியாக நியத்து வைப்போம். அந்த அரபாவுடைய தினத்தில் நாம் இன்ஷாவா நோன்பு நோட்போம், அதனுடைய சிறப்பையும் நாம் முன்வைப்பேன். அரபாவுடைய தினம் வரைக்கும் 9 தினங்கள் நோன்பு நோட்பது. ஒரு நோன்புக்கு இந்த ஹதீஸிலும் சற்று பலகீனம் என்ற கருத்து இருக்கிறது, அதை ஞாபகப்படுத்திக் கொள்வேன். பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட தரமான ஹதீஸ் அல்ல, சிறப்பு சம்பந்தமாக ஒரு அளவு அமல் செய்யலாம். ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருடத்துடைய நோன்புக்கு சமமான கூலி. 9 நோன்புகள் 9 வருடத்துடைய நோன்பு. இன்றும் சிலர் நோன்போடு இருக்கலாம், அவர்கள் பாக்கியசாலிகள்.
குறைந்தபட்சம் அழகாவுடைய அந்த நோன்பையாவது நாம் பிடிக்க வேண்டும். அது மிகவும் வற்புறுத்தப்பட்ட நல்ல உறுதியான ஹதீஸ்கள் மூலமாக வந்த ஒரு அமல். அடுத்ததாக இந்த நாட்களில் இரவு வணக்கம் புரிவது, நஃபில் தொழுவது, இரவில் ஜிக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, தஹஜ்ஜுத் வலமை விட கூடுதலாக தொழுவது, வலமையாக ஃபஜ்ருக்கு அரை மணித்தியாலத்துக்கு முன் எழும்புகின்ற நாம் ஒரு மணித்தியாலத்துக்கு முன் எழும்புவது, ஒன்றரை மணித்தியாலத்துக்கு முன் எழும்புவது, அல்லது கொஞ்சம் இரவில் நஃபில் தொழுதுவிட்டு தூங்குவது, இப்படியான அமல்கள் செய்வது லைலத்துல் கதிர் அமலுக்கு ஈடானது. இரவில் வணங்குவது குறைந்தபட்சம் ஒரு ஒரு 4, 6, 8, 10 ரக்காத் நஃபிலாவது தொழுதுவிட்டு படுத்தால் உறங்கினால் ஓரளவு கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கிறது. அவ்வளவு முக்கியமான நாட்கள். சரி, அடுத்தது ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, அஅலம் அஜ்ரன், மிக உயர்ந்த அஜ்ருன் அதீம் என்றால் லிமிட் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அஜ்ருன் அதீமுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? மகத்தான கூலி என்போம். மகத்தான கூலி என்றால் என்ன தெரியுமா? நமக்கு அதை கணக்கெடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும் அது என்ன கூலி என்று. அப்படி ஒவ்வொரு அமலுக்கும் அஜ்ருன் அதீம் கிடைப்பதற்கு இந்த நாள் தான் அதுக்கு பொருத்தமான நாள். அஜ்ருன் அதீம் கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்துகின்ற அமல்கள் செய்வதற்கு மிக பொருத்தமான அந்த சுயருகின்ற நாள் நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாள். அதே போன்ற கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக அமல் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்களும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள், 10 முதல் 10 நாட்கள். இப்பொழுது ரமதானுடைய கடைசி 10ஐயும் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10ஐயும் நாம் ஒரு ஒரு போட்டியோடு நோக்கினார், ஒரு காம்படிஷன் பார்வையில் பார்த்தால், ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கின்ற பொழுது எது உயர்ந்தது என்ற ஒரு கேள்வி வரும். ரமதானுடைய கடைசி 10 நாட்கள், அதற்கு நாம் தடுமாற தேவையில்லை. தெளிவான விளக்கம் குர்ஆன் ஹதீஸ் வழியில் நமக்கு சாராம்சம் தரப்பட்டிருக்கிறது. பகல்களில் சிறந்தது துல்ஹிஜ்ஜாவுடைய பகல்கள், இரவுகளில் சிறந்தது ரமதானுடைய கடைசி 10. இதுதான் விளக்கம். இரண்டும் சிறந்தது. டே டே பகல் நேரம் மாலை வரைக்கும் சிறந்தது துல்ஹிஜ்ஜா, இரவு மகரிப் முதல் ஃபஜ்ர் வரைக்கும் சிறந்தது ரமதானுடைய கடைசி 10. இது நாம் தடுமாற தேவையில்லை, இதுதான் விளக்கம். எனவே கண்ணியமான இந்த சிறப்புகளை அடைவதற்கு அதிகமாக சரி தொழுகை நோ இப்படியான அமல் இல்லாத நேரத்தில் என்ன செய்யலாம், அதற்கும் ஹதீஸ் இருக்கிறது. சொன்னார்கள் நபி அவர்கள், சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்களும், அதில் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் எல்லோருக்கும் முடியும். சிறியவர் பெரியவர், வயோதிபர் வாலிபர், ஆண் பெண், ஏன் பெண்கள் ஒரு மாதவிடா என்று சொல்லுவோம், சொல்ல முடியாத பெண்களுக்கும் செய்ய முடியுமான அமலை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்களை சொல்ல முடியாது, அவர்களை குர்ஆனை தொட முடியாது, குர்ஆனை ஓத முடியாது, அவர்களுக்கும் செய்ய முடியுமான அமலை இந்த 10 நாட்களில் நபியர்கள் சொல்லி தந்தார்கள். எல்லோருக்கும் தெரிந்தது, எல்லோருக்கும் பாடமானது, ஆனால் எத்தனை பேர் அமல் செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அதுதான் ஃபக்ஸிரு ஃபி மின தஹலீல் வ தஹ்மீது வ தக்பீர் வ தஸ்பீஹ். வார்த்தை வித்தியாசம் இருக்கும், ஆனால் ஒன்று சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பரை அதிகமாக சொல்லுங்கள். லிமிட் கிடையாது. ஒரு கோடி தடவைகள் சொல்ல முடியுமா? 10 மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் இந்த திக்ரை செய்ய முடியுமா? செய்யுங்கள். 100, 200, 300, அது நாளாந்தம். இது இந்த நாட்களில் எப்பொழுதும் மனசில கூட மசுத்தமான இடம் இப்படியான இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்களில், வாகனத்தில், கடையிலே, ஆபீஸிலே, சமையலறையிலே, பெட்ரூமிலே, மஸ்ஜிதிலே, எல்லா இடங்களிலும் சொல்லலாம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த திக்ர்களை இந்த நாட்களில் அதிகமாக சொல்லுங்கள் என்றார்கள் நபி அவர்கள். சில இமாம்கள், முன்னோர்கள், மேதைகள் சாலைகளிலே சத்தமாக சொல்லிக் கொண்டு போவார்கள். சத்தத்தை சற்று உயர்த்தி மற்றவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டும். அந்த அளவு முக்கியமான ஜிக்ருக்குரிய நாட்கள் இது. இத்தோடு நிறுத்திக் கொள்வோம். அரபாவுடைய நாள், இன்னும் சில விடயங்களை நாம் பின்னால் நினைக்க வேண்டும். அரபாவுடைய நாள் சிறப்பை பற்றி சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அதில் ஒன்றுதான், சற்று பலகீனம் இருந்தாலும் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஒவ்வொரு நாளும் 1000 நாட்களுக்கு சமமானது இபாதத்தில். ஹதீஸில் சற்று ஒரு பலகீனம் இருக்கிறது, அது சிறப்பு சம்பந்தப்பட்டது என்பதனால் இதை நாம் ஓரளவு எதிர்பார்க்கலாம். அல்லாவிடம் 1000 நாட்களுக்கு சமமானது. அரஃபாவுடைய நாள் மாத்திரம் 10,000 நாட்களுக்கு சமமானது. ஒரு ஜிக்ர் 10,000 ஜிக்ருடைய நன்மை என்பது நமக்கு அது மல்டிபிளாக விளங்கும். 2 ரக்காத் 10,000 பெருக்க வேண்டிய ரக்காத், 10,000 20,000 ரக்காத், 2 ரக்காத் நஃபில் தொழுவது அப்படித்தான். அது என்றால் அந்த அறிவித்த ராவி பின்னர் விளக்கம் சொல்கிறார், இது எதை எப்படி கவனிப்பது, அந்த செய்கின்ற அமல்கள் இப்படிப்பட்ட பெருக்கத்தை தருகிறது. இப்படி முறாதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒன்று, இந்த ஹதீஸிலும் சற்று கருத்து இருக்கிறது, சொல்லிக் கொள்கிற அமானிதமாக, ஆனால் பொய்யான மிக பலகீனமான அமல் செய்யவே முடியாத ஹதீஸ் அல்ல. செய்வோம் அல்லாவுடைய நன்மை எதிர்பார்த்து கருத்து வேறுபாடு அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருக்கிறது, ஒரு சிறிய ஒரு பலகீனம். அதில் ஒன்றுதான், அரபாவுடைய நாளுக்கு விசேஷமான ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அரபாவுடைய நாளில் யார் தன்னுடைய நாவை தேவையில்லாத விடயங்களை விட்டும், பொய், புறம், கோல் மூற்றுதல், இப்படியான மற்றவர்களை பற்றி குறை பேசுதல், இப்படியான அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவமான தூஷண வார்த்தைகளை பேசுவதை விட்டு பாதுகாப்பாரோ, பார்வையை ஹராமான விடயங்களை விட்டு பாதுகாப்பாரோ, செழிப்புடன் காதால் ஹராமான விடயங்களை, மியூசிக், இசை, மற்றவருடைய குறை, மற்றவருடைய கேவலமான பேச்சுக்களை கேட்காமல் பாதுகாப்பாரோ, அவருக்கு அன்றைய தினம் அவருக்கு முழுமையான மகசிரத் பாவ மன்னிப்பு வழங்கப்படும். இப்படி ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அடுத்ததாக, அரபாவுடைய தினத்துடைய நோன்பு, இது உறுதியான நல்ல தரமான ஹதீஸ். நோன்பு விடயத்தில் நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். நோன்பு யார் நோன்பு பிடிப்பாரோ, நபி அவர்கள், அல்லாவிடம் ஆதரவு வைக்கிறேன், நம்பிக்கை மேலெண்ணம் வைக்கிறேன், அல்லாஹ் நான் இந்த வருடம் பிடித்த நோன்புக்காக, அரபாவுடைய ஒரு நோன்புக்காக சென்ற வருடத்துடைய பாவத்தையும் என்றால், வேறு ஹதீஸல் மூலம் நாம் விளங்குகிறோம், இந்த வருடம் கடைசி மாதம் தான் ஐஜா, இந்த வருடத்துடைய முஹர்ர முதல் துல்ஹிஜ்ஜா வரைக்கும், அடுத்த வருடத்துடைய அடுத்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கிறோம், 1437 ஹிஜ்ரி ஆண்டு அந்த முஹர்ரத்திலிருந்து 1437 துல்ஹிஜ்ஜா அடுத்த ஹஜ் வரைக்கும், சென்ற முஹர்ர முதல் இன்று வரைக்கும், இந்த முஹர்ரத்திலிருந்து அடுத்த ஹஜ் வரைக்கும் இரண்டு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன். எவ்வளவு முக்கியமான சிறப்பு! எனவே இந்த நோன்பு யாருக்கும் மிஸ் ஆகக்கூடாது. புதன்கிழமை நாம் நோன்பாளியாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை நமக்கு இன்ஷா அல்லாஹ் பெறலாம். சார், இந்த ஒரு ஹதீஸ் போதும் நோன்புக்கு. இது அரபாவுடைய நோன்பு சம்பந்தமாக எத்தனை ஹதீஸ்கள் வந்திருந்தாலும் பெரும்பாலும் இந்த இரண்டு வருடத்துடைய சிறப்பை தான் சொல்லி வருகிறது. ஏனென்றால் இரண்டு வருடம் முத்தசாபி ஷஹ்ரைன் சனத்தைன் முத்தசாபி ஆத்தைன் என்று வந்திருக்கிறது. இரண்டு தொடர் வருடங்கள், இரண்டு தொடர் வருடங்கள். எனவே இந்த கடை நாம் கழித்த வருடம், எதிர்பார்த்திருக்கின்ற வருடம், இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் என்றால் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல், ஏமாற்றம், வட்டி, என்ன மனிதர்களுடைய கோல் புறம், மக்களுடைய குறை, மக்களுடைய காணி அபகரிப்பு, மக்களுடைய பூமி, மக்களுடைய சொத்துக்களை பறித்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இது இல்லாத பாவங்கள் என்பது வேறு வேறு ஹதீஸ்களிலே நமக்கு கிடைக்கிறது. சரி, கண்ணியமானவர்களே, அரபாவுடைய தினம் வரைக்கும் உள்ள விடயங்களை பார்த்தோம். அடுத்ததாக நமது துல்ஹிஜ்ஜாவுடைய பெருநாள். இதுக்கு பேர் என்ன? யவ்முல் நஹர், யவ்முல் அதுஹா, ஈதுல் அதுஹா என்று சொல்வோம். ஈதுல் அதுஹா என்றால் என்ன? உதுஹியா கொடுக்கும் நாள், உதுஹியாவை ஆரம்பிக்கும் நாள். தொழுகைக்கு பின்னால் தான் உதுஹியாவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. கொடுப்பவருடைய தொழுகை, கொடுப்பவருடைய தொழுகை, அதையும் விளங்க வேண்டும். சில மசூதிகளில் 8:30 தொழுகை டைம் போட்டிருப்பார்கள். அவருக்கு 8 குர்பான் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, பயணம் இருக்கிறது. அவர் 7 தொழுது விட்டார் என்றால் அவருடைய நேரம் ஆரம்பித்து விடும். ஊர் மஸ்ஜிதில் ஒற்றுமையாக தொழுவதுதான் நோக்கம். ஒரு அவசர பயணம் உள்ளவர், அவர் 8 ஒரு மசூதி இருக்கிறது, 7 ஒரு மசூதி தொழுகை இருக்கிறது, அவர் 7 மசூதியில் தொழுது விட்டால் அவருடைய நேரம் ஆரம்பித்து விடும். அவருடைய தொழுகையிலிருந்து நேரம் ஆரம்பிக்கிறது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, யார் தொழுகைக்கு முன்னர் அறுத்தார்களோ அவர்கள் அந்த இடத்துக்கு பகரமாக இன்னும் ஒன்றை அறுக்கட்டும், அவருடைய அறுவை செல்லுபடி ஆகாது. அது வெறும் சதக்காவில் சேரும், உதஹையாவில் சேராது என்பது மதி. தொழுகைக்கு பின்னால் ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, உதஹையா சம்பந்தமான மார்க்க ஒழுக்கங்களும் நாட்டு சட்ட ஒழுக்கங்களையும் நாட்டுடைய நிலைமையை கவனித்து சில விடயங்களை நாம் தெளிவாக முன்வைக்க இருக்கிறோம். எல்லோரும் கவனமாக செயல்படுத்துகின்ற நோக்கத்தில் கேளுங்கள். இன்று இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்ற விடயத்தை இரண்டு சாரார்கள் கேட்க வேண்டும் கவனமாக. மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள், எடுக்கின்ற ஏழைகள், அவர்களுக்கும் இருக்கு. மூன்று சாரார்களுக்குரிய புத்திமதி வரும். குர்பானி கொடுக்கின்ற அந்த வசதி உள்ளவர்கள், இரண்டாவது சாரார், மூன்றாவது என்ற இரண்டாவது சாரார், அதை எடுக்கின்றவர்கள், இரண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் முழு குழப்பத்துக்கும் காரணம். அது யார்? முழு துவேஷத்தை கிளப்புவதற்கு காரணமும் அவர்கள் தான். நாட்டில் குர்பானுக்கு தடை விதிப்பதற்கு அஸ்திவாரம் இடுபவர்களும் அந்த கூட்டம் தான். யார் என்று உங்களிடம் நான் கேள்வியாக கேட்டுவிட்டு பதிலை சொல்கிறேன். அதுதான் கூலிக்கு பணத்துக்கு உதவிய ஆடு மாடுகளை அறுத்து தருகின்ற கூட்டம். இவர்களும் பெரும்பாலும் இப்படியான பயான்களை கேட்பதும் இல்லை, கேட்டால் அமல் செய்வதும் இல்லை. இவர்கள் செய்கின்ற தவறால் குர்பானி கொடுத்த பஸ் தான் ஜீப்பில் ஏறி போலீஸுக்கு போகிறார். உண்மையா பொய்யா? பணப்பிரேத்தையை விடுங்கள், இது பணம் சம்பாதிக்கின்ற 4 நாட்கள் அல்ல. நான் முதலாவது தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், யார் கோபித்தாலும் நான் சொல்லித்தான் ஆகுவேன். தொழுகை கிடையாது முதலாவது. தொழுகை இல்லாதவர்களை வைத்து அறுக்க வேண்டாம், சந்தேகம் அவருடைய அறுவை. பேணிதல் உள்ள, தொழுகை உள்ள, ஒரு பக்தி உள்ள ஈமான்தாரி அறுப்பதுதான் பெட்டர். சொல்லாத முஸ்லிம் என்ற பெயரில் அறுத்துக்கொண்டே இருக்கிறார். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த அறுவை மாலை 6 மணி வரைக்கும் அதே உடுப்பு தான், அதே கல்சன் தான், அதே ஷேட் தான். அவருடைய தொழுகை என்ன? அறுப்பவருடைய தொழுகை, அறுப்பவருடைய கோலையனுடைய தொழுகை என்ன? எங்க இருக்கிறோம்? கவலையோடு கேட்கிறேன், இஸ்லாத்துடைய வாடை இல்லாதவர்களை வைத்து அறுக்க வேண்டாம். யாருடைய தொழிலுக்கும் நான் ஆப்பு வைக்கவில்லை. நீங்கள் முஸ்லீமாக மாறி மூமினாக மாறி அறுக்க வாருங்கள், தொழிலாக செய்யாதீர்கள். கொடுப்பவர் அறுப்பதுதான் சிறந்தது, கொடுப்பவர் அறுப்பது சிறந்தது. நான் ரத்தத்துக்கு பயம், ரத்தத்தை கண்ட தலை சுத்து வரும், இதை எப்பொழுது விடுவது? இது நமது போபியா, இது பிளட் போபியா. சைக்காலஜியிலே போபியா என்று ஒன்று இருக்கிறது, நோய் தானது இது. அல் கௌஃபு மின் தம், இது தானாக பயத்தை உருவாக்கி கொண்டோம். ஒரு தடவை அறுத்தால் தைரியம் வந்து விடும். உரியவரிடம் கேட்டு பக்கத்தில் அனுப்ப உள்ள வைத்து அருங்கள், ஒரு 3 மாடு கொடுக்கிறார்கள், ஒரு மாட்டையாவது அருங்கள். கத்தியை வேண்டு கொடுத்து வைத்து, நீயத்தை வைத்து கத்தியை கழுத்தில் வைத்தாவது அறுப்பவரிடம் கொடுத்து பக்கத்தில் இல்லுங்கள். பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய குர்பானிக்கு நபி சொன்னாங்க, பாத்திமா நீ அறுக்காவிட்டாலும் பெண்ணா இருந்தாலும் பலகீனமா இருந்தாலும் அறுக்கின்ற இடத்துக்கு பக்கத்துக்கு போ, மகரமான ஆண்களோடு பர்தாவை பேணி ஹிஜாபை பேணி. அந்த பெண்கள் கூட பக்கத்தில் நிற்கலாம், ஒரு பெண் கொடுக்கின்ற குர்பானுக்கு மார்க்கம் இடம் தந்திருக்கிறது. அந்த ஆதிசனத்திற்கு கருத்துக்கள் இருந்தாலும் பெண் அறுப்பவர் பக்கத்தில் இருப்பது பெட்டர். எனவே தொழுகை இல்லாத, 6 மணிக்கு ஆரம்பித்த அறுவை இரவு 12 மணி வரைக்கும் போகிறது. 12 மணியிலிருந்து அதற்கும் காலம் அறுப்பவர்கள் இருக்கிறார்கள், ஓவர் டைம் செய்வார்கள், தூங்காமல் அறுக்கின்ற ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். நான் இவர்களை குறை சொல்லவில்லை, நீங்கள் குறையாக எடுப்பதாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் எஹ்லாஸ் இல்லை. பணம் சம்பாதிக்கின்ற நாட்கள் அல்ல, பெரேத்து இப்படி தலைகின்ற நாட்கள் அல்ல. நீங்கள் செய்வீர்கள் என்ன தெரியுமா? அறுத்து விடுவீர்கள். இப்பொழுது நான் ஹதீஸை இணைக்கிறேன், குர்பானியுடைய சிறப்பை சொல்ல முன்னர் நான் தலையங்கத்தை முன்னே போட்டுக்கொண்டேன், விடுபடும் என்பதால் ஹதீஸை சொல்கிறேன். அறுக்கின்ற ஒழுக்கம் எப்படி நாம் கையாள வேண்டும்? நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் குர்ஆன் ஆயத்துக்களை நான் பின்னால் முன்வைப்பேன். அறுக்கின்ற ஒழுக்கத்தை அறுக்கின்றவர்களும் கவனிங்க, அறுக்க கொடுக்கின்றவர்களும் கவனிங்க. அல்லாஹ் ஒவ்வொரு விடயத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கடமையாக இருக்கிறான். இதுதான் விளக்கம். ஒவ்வொரு விடயத்திலும் அந்த விடயத்தை செய்கின்ற பொழுது அழகாக, அதை டீசென்டாக, மெனேஸோடு, நல்ல அட்டிடியூடோடு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நல்ல ஹேபிட்ஸ் சொல்வார்கள். அரபியிலே பாவிக்கின்ற நாதா ஒழுக்கம் பண்பாடு ஆங்கிலத்தில் விளங்குவதற்காக சொல்கிறேன், ஹேபிட்ஸ் என்பார்கள். நல்ல ஒழுக்கத்தோடு பண்பாடோடு செய்யுங்க. இதுதான் ஹதீஸ். எல்லாவற்றிலும் உபகாரம் நல்ல முறையில் செய்வது, அதற்கு நோவாமல் செய்வது, அதனுடைய மனசை உடைக்காமல் செய்வது, ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தாலும் இந்தா எடுத்துட்டு போ, உனக்கு எப்பொழுது பார்த்தாலும் இப்படித்தான் பிச்சை கேட்பதுதான் என்று சொன்னால் கொடுக்கிறோம். எஹ்சான் கிடையாது, அழகில்லை, அசிங்கம், மனசை உடைத்து கொடுக்கிறோம். உனக்கு எப்ப பார்த்தாலும் எங்கட வீடு மட்டும்தான் விளங்குது, எப்ப பார்த்தாலும் எனக்கிட்ட மட்டும்தான் நீ கேட்டு வாராய். இப்படி கொடுப்பதுதான் எஹ்சான் கிடையாது, அழகில்லை, அசிங்கம், மனசுடையும். அறுக்கும் பொழுதும் பைதா கத்தல்தும் கத்தலம் சொன்னால் என்ன? மிருகங்களை ஹண்ட் பண்ணுகிறோம், வேட்டையாடுகிறோம். நீங்கள் வேட்டையாடுவதாக இருந்தாலும் அழகாக வேட்டையாடுங்கள். முறை இருக்கிறது ஹண்டிங்குடைய முறை, அது இஸ்லாத்தில் தனியான ஒரு முறை, தனியான ஒரு பாடம், மார்க்க சட்டத்திலே தனியான ஒரு பாடம். அதை இங்கு பேச தேவையில்லை, நான் ஹண்ட் பண்ணவில்லை, எடுத்து கையால் அறுக்கிறோம். வைதா ததஹ்தும் ஃபஹ்ஸினுஸ் திபஹா, அறுக்கின்றவர்களும் குர்பான் கொடுக்கின்றவர்களும் அழகாக கொடுங்கள், அழகாக அறுங்கள். அதுக்கு ஏராளமான சம்பவங்களை நான் இணைப்பேன், சுருக்கமாக இணைப்பேன். கண்ணியமானவர்களே, இது ஹதீஸ். அடுத்து சொன்னார்கள், நீங்க அழகாக அறுத்த முன்னர் வலியுஹித் அஹதுக்கும் சுஃப்ரத்தஹு, உங்களில் அறுக்கின்றவர் யாராவது ஒருவர் சத்தியை தேற்றிக் கொள்ளுங்கள். எப்படி அனிமல்ஸ் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் என்று இஸ்லாத்தில் இருப்பதை போன்று அனிமல்ஸ் ரைட்ஸும் இருக்கிறது. ஆனால் இன்று தலைகீழாக மாறி வருகிறது. ஹியூமன் ரைட்ஸை விட அனிமல்ஸ் ரைட்ஸ் மேலே போகிறது. பாதையில் ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறான் மனிதன், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். கேமராமேன், பிரஸ்காரன், மீடியாக்காரன் உட்பட எல்லோருமே வீடியோவும் போட்டோவும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியை கொண்டு போகாமல், முதலுதவி செய்யாமல். என் பிடித்தால் கேஸ் ஆகி விடுமா? பப்ளிக்காக நடந்த ஆக்சிடென்ட், நீ பிடித்தால் என்ன கேஸ் ஆக போகிறது? வீடியோ எடுத்து நான் தான் முதலாவது பேஸ்புக்கில் போட வேண்டும், ரெக்கார்ட் வைக்க போகிறார்கள். கேவலம் மனிதன் துடிக்கிறான் பாதையில், அதை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. நாய் செத்திருக்கிறது வாகனத்துக்கு பட்டு, பாவம் அப்பா நாய் என்று அதை கொண்டு போய் புதைக்கின்ற காலம், நாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுகின்ற காலம், அப்படிப்பட்ட காலம். அது வேறு விடயம், அதை நாம் கெட்டுவிட்டோம். ஆனால் அனிமல்ஸ் ரைட்ஸும் இருக்கிறது. அதைத்தான் ஆகாருங்கள், தீட்டிக்கொள்ளுங்கள், ஷாப் பண்ணிக்கொள்ளுங்கள், தீட்டிக்கொள்ளுங்கள் கத்தியை. இந்த ஒழுக்கம் பேணப்படாவிட்டால் நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்கள். நாங்கள் இருக்கவில்லை, கண்ட்ர குரூப் தான் நடத்தது என்று தப்ப முடியாது. உங்களுடைய உதவியா கேள்விக்குறி. ஏன் அனிமல்ஸ் ரைட்ஸை மீறி குர்பான் கொடுத்திருக்கிறீர்கள்? அதையும் இதையும் அல்ல நிறுப்பான். அனிமல்ஸ் ரைட்ஸில் செய்த மோசடி பாரமாக இருந்தால் குர்பானி வீண், குர்பானி வேஸ்ட், குர்பானி அப்படி அழிந்துவிடும். எனவே இதை பேண வேண்டும். இதில் எல்லோரும் அதிகமானவர்கள் செய்தியர். என்ன தெரியுமா, இங்கே 10 மாடை முடித்து விட்டு 2 கிலோமீட்டருக்கு அங்கால் இன்னும் 10 மாடு கண்ட்ரக்ட் இருக்கிறது, ஓட வேண்டும், குரூப் ஓட வேண்டும் என்பதற்காக ராகத் கொடுப்பதில்லை. ராகத் கொடுங்கள் என்றார்கள் அர்த்த பிராணி. இரத்தம் தானாக வெளியாகி அப்படியே துடிப்பு நின்று அதனுடைய அசைவுகளில் நின்றவுடன் சற்று நேரம் கொடுத்துவிட்டு அதை உறிங்கள் என்றார்கள். அவசரமாக இரத்தம் ஓடுவதற்காக கழுத்தையும் வயிற்றையும் இடுப்பையும் குத்துவதற்கு எவனுக்கும் அனுமதி கிடையாது, எவனுக்கும் கிடையாது. பணப்பெறத்தை பிடித்த கன்ற குரூப்காரர்களே, நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி அறுக்கவில்லை. இப்படி செய்தால் அறுக்கின்ற இடம் இந்த 2 குழாய்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன், அறுக்கின்றவர்கள் முறை சரிதான், கத்தி தூக்கப்படாமல் இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் தூக்கி வைக்கின்ற பொழுது அதனுடைய வருத்தம் கூடும். சீக்கிரம் அறுத்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விளக்கம் சொல்கிறார்கள். தூக்கக்கூடாது, தூக்குகின்ற அந்த டைம் கூட அது லாங் ஆகிவிடும். இந்த 2 குழாய்கள், உணவு குழாய், சுவாச குழாய், அறுக்கின்ற முறையை சரியாக அந்த குழாய்கள் அறுபடும். இங்கே நமக்கும் சந்தேகம் இருக்கிறது. அந்நியவர்கள் சொல்வதை பார்த்து உண்மையிலே வருத்தம் தானே, அநியாயம் தானே, சித்திரவதை தானே, குர்பானி நமது இஸ்லாத்தில் உள்ளது ஒரு 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 கஷ்டமான ஒரு மிருகத்தை கஷ்டம் தானே என்று நாம் பேசுகிறோம். உலகத்தில் ஆய்வு செய்யப்பட்டது பெரும்பாலும் ஜெர்மனில் என்று நினைக்கிறேன், உறுதியான தகவல். ஜெர்மனில் ஒருவர், ஒரு ஜட்ஜ் அல்லது லோயர் ஆய்வு செய்தார். இந்த பிரச்சனை வந்தது, அவர் எல்லா மதத்துடைய எல்லா முறைகளையும் ரிசர்ச் பண்ணினார். கண்ணியமானவர், சில முறைகள் இருக்கிறது, நாம் அதை நினைத்து பார்த்தாலே நமக்கு தலை சுத்தும். வேண்டுமென்றால் நீங்கள் வெப்சைட்டுகளில் அடித்து பாருங்கள். உலகத்தில் அறுவை முறைகள், அறுவை என்றால் அறுவை முறை அல்ல, அந்த மிருகத்தை கொல்லும் முறைகள். என்ன சிலர் அறுப்பதே கிடையாது, நாம் கண்டதும் இருக்கிறது. சிலர்கள் அப்படியே நிறுத்தி வைப்பார்கள், அப்படியே பின்னால் ஒருவர் வாளை எடுத்து பிடித்துக் கொள்வார், இன்னும் ஒருவர் காலை கட்டி பிடித்துக் கொள்வார், ஒருவர் அப்படியே பெரிய ஒரு அருவாளால் ஒரே வெட்டு பிடரி பக்கத்தை, பிடரியில் முதலாவது கை வைப்பது சித்திரவதை. எனவே அந்த மதம் தான் பிழை, எந்த மதம் என்று நான் சொல்ல தேவையில்லை. இன்னும் ஒரு முறை இருக்கிறது பாருங்கள், அப்படியே ஒரு தண்ணீர் தேங்கி, ஒரு தண்ணீர் டேங்கிக்குள் வைத்து அந்த டேங்கிலே கரண்டை பாய்ச்சி விடுவார்கள். அந்த கரண்ட் ஷாட் கரண்ட் அப்படி பட்டுத்தான் அந்த மிருகம் திமித்து அப்படி செத்து விடுகிறது. அதுக்கு பின்னர் உருக்கிறார்கள். இது சரியா? கரண்ட் ஷாட் கொடுப்பது சரியா? ஆகப்பெரிய சித்திரவதை. அவர்கள் எப்படி இஸ்லாத்தை குறை சொல்லலாம்? இது ஒரு ரிசர்ச். இன்னொரு முறை இருக்கிறது ஷூட்டிங், ஒரு ஷூட் கன் இருக்கிறது, ஷூட் பண்ணப்படும், சரியாக நெற்றியில் ஒரு பிளட் இறங்கும், நெற்றி வெடிக்காது, பிடரி பிளக்காது, அப்படியே உள்ளே பிரெயினுக்கு போகும், பிரெயின் அப்படியே ஜூஸ் போன்று கரையும், பிரெயின் கரையும், கரைந்து அப்படியே தண்ணி போன்ற இரத்தம் போன்று ஆகிவிடும். அந்த பிரெயின் கரைந்தவுடன் உரிக்கிறார்களாம், மறுக்கிறார்களாம், அதற்கு பின்னால் வருத்தம் விழுந்தாதாம். எப்படி மடையர்கள் என்று பாருங்கள், பிரெயின் பிளட்டால் கரைகின்ற வருத்தம், அந்த பிளட்டுக்கு பிரெயின் கரைகின்றது வருத்தம் இல்லையா? அவ்வருத்தத்தை போக்கி விடுகிறார்களாம். மூளை செயலிழந்து விட்டால் உடம்புக்கு வருத்தம் இல்லையாம் என்று அந்த மடையர்கள் சொல்கிறார்கள். எனவே நீங்கள் தான் அநியாயக்காரர்கள். இன்னும் முறை இருக்கிறது, பெரும்பாலும் அதிகமாக நடக்கிறது, நமது நாட்டு நடக்கலாம். அப்படியே அதனுடைய நெற்றியிலே பெரிய ஒரு மிட்டி, ஒரு மிட்டியை எடுத்து ஒரு சுத்தியலை எடுத்து ஒரே அடி அடிப்பது, அப்படியே கீழே விடும், துடிக்கும், அதுக்கு பின்னால் அடிப்பது. எவ்வளவு சித்திரவதை! ஒரு ஆணி குத்தை தாங்க முடியுமா நமக்கு? மிட்டியால் அடித்தால் நெற்றியில் எப்படி இருக்கும்? ஒரு சிறிய கல்பட்டால் எப்படி இருக்கிறது. எனவே இஸ்லாமிய முறை ஆய்வு செய்தார், எல்லா முறைகளும் சித்தரவதை, இஸ்லாமிய முறைதான் சரியானது, வருத்தம் இல்லாது என்ற விஷயத்தை முன்வைத்தார், கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டிலே முன்வைத்தார். எனவே அல்லாஹ் சொன்னால் அங்கே அநியாயம் கிடையாது. எனவே இதை பேணுவோம், அந்த ராஹத் கொடுக்காமல் குத்தி இரத்தத்தை வெளியாக்கி உங்களுடைய பணத்தை சம்பாதிப்பதற்கு நீங்கள் செய்தால் உங்களுடைய பணத்தில் வரக்கத்திலே முசிபத்து தான், எவ்வளவு எடுத்தாலும். இதை பேண வேண்டும். சரி, சிறப்பு தெரியும் கனிமனவர்களே, பெரிய பெரிய மிருகங்களாக இதன் அதிகமானுடைய விளக்கம் என்றால், பெரிய மிருகங்களை நல்ல கொளுத்த குறையில்லாத எந்த வீக்கம் இல்லாத மிருகங்களை அறுப்பாரோ அது அல்லாவோடு இருக்கின்ற தொடர்பு கிடையாது, அல்லாவுடைய தக்குவாதாரி என்பதை கிடையாது. இதான் குர்ஆனுடைய ஆயத். அதே போன்று எஹ்லாஸ் இருக்க வேண்டும், நான் இத்தனை மாடு அறுத்தேன், நான் தான் தெரிய மாடு அறுத்தேன், என்னுடைய மாட்டை தான் பார்சல் கூடுதலாக கிடைத்தது, நான் மாடு அறுக்காவிட்டால் ஊருக்கே இறைச்சி கிடையாது, நான் மாடு அறுத்தால் தான் ஏழைகளுக்கே மாமிசம் என்ற பெருமை இல்லாமலாகி அல்லாவுக்காக இரத்தம் போய் சேராது, இறைச்சி போய் மாமிசம் சேராது, எஹ்லாஸ் தக்குவா போய் சேரும் என்றார்கள் நபியவர்கள். பாத்திமா எல்லாம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பாத்திமா கிட்டே போ அருகில் போ, ஏன் தெரியுமா, அந்த இரத்தம் ஒரு ட்ரோப் கீழே விழ முன்னர் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும், இரத்தம் நிலத்தில் விழ முன்னர் அல்லாவிடம் சென்றுவிடும். இதை நம் நம்ப வேண்டும், இரத்தம் நிலத்தில் விழ முன்னர் அல்லாவிடம் ஒரு அந்தஸ்தை, உரியவருக்கு ஒரு டிகிரியை பெற்றுக் கொடுக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அதனுடைய முடி உரோமம் எல்லாமே நெருக்கப்படும் தராசியில், இதுவும் ஒரு அதீஸ். இப்படியான விடயங்களை சரிந்து கொள்வோம். அடுத்ததாக குர்பானை கொடுக்க இருக்கின்ற பெரும்பாலும் அமலில் இருப்போம். ஜுலஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்தில் நியத்து வைத்தவர்கள் முடிகளை அகற்றுவது, நகம் வெட்டுவது தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு சிலர்கள் கேட்டுத்தான் செய்திருப்பீர்கள், நியத்து வைக்க முன்னர் அதிகமாக நகம் வளர்ந்திருக்கிறது, வெட்ட வேண்டிய நாள், முடியும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது, மீசையும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்றால் நியத்துக்கு முன்னர் நாம் அதை வெட்டிவிட்டு தான் நியத்தை வைக்க வேண்டும். யார் எப்பொழுது நியத்து வைக்கிறாரோ அப்பொழுதுதான் தடை. அதையும் இமாம் கருதியிருக்கிறார்கள். உதாரணம், மாடு தேடுகிறீர்கள், சிலருக்கு இரண்டு மனசு, 20,000 ரூபாய் தான் கையில் இருக்கிறது, 20,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு கிடைத்தால் அறுப்பேன், இல்லாவிட்டால் முடியாது, ஒரு மாடு கிடைத்தால் அறுப்பேன் இல்லாவிட்டால் முடியாது, இவர் என்ன நியத்து வைக்கவில்லை. அந்த 20,000 மாடு கிடைத்து கன்ஃபார்ம் ஆகியதுக்கு பிறகுதான் அவருடைய நியத்து ஆரம்பிக்கிறது. எனவே அவர் அன்றிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்தையும் இமாம்கள் ஹதீஸ் ஒலியில் எழுதியிருக்கிறார்கள். எனவே இது பிரச்சனைக்கு விடயமல்ல, எல்லோரும் அமல் செய்வது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நமக்கு நம்முடைய நாடு தெரியும், பசு மாடுகள் பெரும்பாலும் தவிர்த்து கொள்வது நல்லம், கூடாது என்பதல்ல, தவிர்வது நல்லம். இமாம்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளில் எழுதும் பொழுது பசு மாடு என்ற அந்த வார்த்தையை பெரும்பாலும் தவிர்த்திருக்கிறார்கள், கொடுத்தால் கூடும், ஆனால் அதனால் இன்னும் பிரயோசனம் இருக்கிறது, நமக்கு மறைவான இயல்பு தெரியாது, அது இன்னும் குட்டி விடலாம், பால் தரலாம், அல்லாவுடைய ஏற்பாடுபடி, எனவே அதை விட வேண்டும். அது இன்னும் ஒரு கருத்து, அதில் ஹிக்மத் இருக்கிறது, சில மதத்துடைய தெய்வம் நமது மார்க்கப்படி அது அல்லாவுடைய படைப்பு தான், நாம் இணை வைப்பதில்லை, நாம் அதை நம்ப முடியாது. ஆனால் மற்ற மதத்தவர்களை அவமதிக்க கூடாது, அவர்களுக்கு முன்னால் வெறுப்பு வருகின்ற விதத்தில் நடக்கக்கூடாது என்பது குர்ஆனுடைய ஹதீஸுடைய சுருக்கம். எனவே அவருடைய தெய்வத்தை அவர்களுக்கு முன்னால் நாம் அறுக்கின்ற பொழுது அவர்களுக்கு சற்று ஆத்திரம் வரும், அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அது வேற விடயம், அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும், ஆனால் அவருடைய மதத்துக்கு நாம் பங்கம் விளைவிப்பதற்கு காரணமாகிவிடும். அதே போன்று ஊருக்கு முந்தையே வந்து கட்டிவிடக் கூடாது, ஆடு மாடை சிலர் வாங்குகிறார்கள் முற்கூட்டி, சரி போக போக விலை கூடும், அதுவும் ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது, ஹஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போன்று குர்பானியும் ஒரு இன்வெஸ்டாக மாறிவிட்டது, இதை கண்டிப்பாக சொல்லவில்லை, அதுவும் பிளாக் மணியில் போகிறது, கிட்ட கிட்ட நாள் போக போக விலை கூடும், இன்று 50,000 நாளை 60,000 குர்பானி கொடுக்கின்ற நாளில் 100,000 இப்படியும் போகும், 80,000 அதற்காக வாங்கி வைப்போம், ஆனால் முறையாக கட்ட வேண்டும், பாதையில் கட்டக்கூடாது, நடமாறுவதற்கு இடம் வைக்காமல் சிறிய ஓரடி இரண்டடி கயிறு கட்டி விடுகிறோம், அது கழுத்தை கூட அசைக்க முடியாது, புல்லை எடுத்து தீர்த்த வேண்டும், அதுக்கு அவ்வளவு கீழே தலையை போடக்கூடாது, முடியாமல் இருக்கிறது அநியாயம். இதற்கு நான் சில அதிசயம் முன்வைக்கிறேன், சித்தரவதை செய்வது நபிகள் தடுத்தார்கள், ஹதீஸில் வந்திருக்கிற ஒரு குருவியையாவது அநியாயமாக கொண்டால் அல்லாஹ் கேள்வி கேட்பான், குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்கிறான், அதுவும் உங்களை போன்ற சமூகம், உமமும் நம்சாலுக்கும், குர்ஆனில் வந்திருக்கிறது, நீங்கள் எப்படி மனித இனமோ அனிமல்ஸும் ஒரு இனம், பேர்ட்ஸும் ஒரு இனம், குர்ஆன் ஆயத், ஓத நேரம் இல்லை, குர்ஆன் ஆயத், நீங்கள் ஒரு இனம், நீங்கள் எப்படி ஒரு கம்யூனிட்டி, அதே போன்று அதுவும் ஒரு இனம், ஒரு உம்மத் உங்களை போன்று என்று அல்லாஹ் சம உரிமை கொடுத்திருக்கிறார். சூரத்துல் பக்கரா என்ற பெயரில் குர்ஆன் ஆயத் சூரத் இருக்கிறது, உலகத்தில் பெரிய சூராவுடைய பெயர் என்ன, பசுமாடு, கௌ, அவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்நாம் ஆடு மாடு ஒட்டகம் மூன்றுக்கும் பொது பெயர் அந்நாம். அந்நாம் என்ற ஒரு சூராணி சூரா இருக்கிறது. எவ்வளவு கண்ணியம். சீல் யானை சூரா இருக்கிறது. வலாதியாத்து வபா என்ற சூறாவில் எத்தனை ஆயத்துக்களிலே ப்ரமிஸ் பண்ணுகிறான், நல்லா சத்தியம் செய்கிறான். எல்லாமே குதிரையுடைய தன்மைகள். குதிரை ஹோசை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அங்கும் கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அநியாயம் செய்ய முடியாது. சீரி போடாமல் பசியில் போட முடியாது. சரி, நபி ஒரு தோட்டத்துக்கு போகிறார்கள். அனிமல்ஸ் சில கட்டங்களில் நபியோடு பேசியது மோஜிதா. ஒரு கட்டத்தில் அப்படியே தோட்டத்துக்கு போகும் பொழுது ஒரு ஒட்டகம் கண்ணீர் வடிய வடிய கண்ணீர் வடிய வடிய நபியோடு பேசுகிறது, முறையிடுகிறது. என்னுடைய பஸ், என்னுடைய சொந்தக்காரன் எனக்கு சரியாக தீனி போடுவதில்லை. பசியோடு போடுகிறான், பசியோடு போடுகிறான். வேலை வாங்குகிறான், அறுக்க போகிறான். குர்பானியில் சாப்பாடு தருவதில்லை. உடனே நபி அவர்கள் கூப்பிட்டு எச்சரித்தார்கள், யாராவது இப்படி செய்தால் அல்லாஹ் அவரை தண்டிப்பான், அவருக்கு அல்லாஹ் சாபம் உண்டாகட்டும் என்று பத்வா செய்தார்கள். குர்பானி கொடுத்து பத்வா தேவையா? நபியுடைய நபியுடைய ஹதீஸை கேட்டு குர்பானி கொடுக்கிறோம். அதே நபியுடைய பத்வாவை கேட்டுவிட்டு குர்பானி கொடுக்கலாமா? எனவே கட்டுகின்ற இடத்தில் புல் இருக்க வேண்டும், தீனி இருக்க வேண்டும், தண்ணீர் இருக்க வேண்டும். சித்திரவதை நடந்தால் இவர்களுக்கு பயந்து, துவேஷத்துக்கு பயந்து அல்ல, அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் அதை கவனிக்க வேண்டும். இதுவும் அதற்குள் அடங்கும். அடுத்ததாக கழிவுகள். அறுப்பார்கள், உரிப்பார்கள், ஓடி விடுவார்கள். கழிவை வீட்டார்கள் அல்ல வேண்டும், அதுக்கு சேர்த்து தான் பணம் எடுப்பார்கள். சிலர் கிளீன் பண்ணுவார்கள், அங்கே டைம் ஆகிவிட்டது ஆச்சியார் என்று ஓடி விடுவார்கள். எங்களுக்கு கிளீன் பண்ணி முடிய ஊர் ஃபுல்லா பூர்த்தியாக நாட்டம் தாங்க முடியாது. கண்ணியமன் அப்படியே கழிவு பாதையை கொட்டப்படுகிறது. இமாத்தத்துல் அதா அணி தரீக், பாதையில் மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, தொந்தரவு தரக்கூடிய நாட்டங்களை அகற்றுவது சதக்கா. அதே நாட்டங்களை கொண்டு வந்து போடுவது எப்படிப்பட்டது? நாத்தம் அடிக்கின்ற பொருளை மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற வீதி கட்டு, இப்படியானவைகளை அகற்றுவது, கல்லை அகற்றுவது சதக்கா. அப்படியான தொந்தரவு தரும் பொருட்களை போடுவது எவ்வளவு பெரிய அநியாயம். எனவே கழிவுகளை, வேஸ்டேஜ்களை உரிய இடத்தில் கொண்டு போய் புதைக்க வேண்டும். அதை கொண்டு இஸ்லாத்தை கேவலம் ஏற்படுத்தக்கூடாது. இப்படியான ஒழுக்கங்களை நாம் பேண வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பங்கெடுக்கின்ற விடயம் முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அந்நியர்களுக்கு பங்கு போட முடியாது. ஆனால் ஒரு கேள்வி வரும், பக்கத்து வீட்டு அந்நியர் கொடுக்காமல் இருக்க முடியுமா? நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கென்று ஒரு பங்கை எடுப்பீர்கள். இது ஒரு ஹிக்மத். உங்களுடைய வீட்டுக்கென்று ஒரு 30 கிலோவோ 10 கிலோ உங்களுடைய வீட்டு, அந்த 10 கிலோ உங்களுடைய வீட்டுக்கு எடுப்பீர்களே, அதிலிருந்து சதக்காவாக கொடுக்கலாம், ஹதியாவாக கொடுக்கலாம். உங்களுக்கு 10 கிலோ கிடைத்திருக்கிறது, கிடைத்ததில் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மாற்றலாம். அறுப்பவர் பங்கு போட முடியாது. நன் முஸ்லிமுக்கு பழகினாலும் இதிலே பங்கு போட முடியாது. இதை மார்க்க தீர்வு மேலதிக விளக்கங்களை உள்ள மக்களிடம் கேட்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சில நிமிடங்கள், இந்த குர்பானி உதவியா கிடைப்பது என்பது நமது பரக்கத்தான உணவு. 3 நாட்கள் பெருநாள் தவிர்ந்த 3 நாட்கள் சாப்பிடுகின்ற, குடிக்கின்ற, ஹலாலான, என்ஜாய் பண்ணுகின்ற நாள் என்று நபியர்கள் ஹதீஸ் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதை விற்பது கூட தடுக்கப்பட்டது. நமக்கு 20 கிலோ கிடைத்து விட்டது, சேவ் பண்ண முடியாது, பாதுகாக்க முடியாது, பிரிட்ஜிலும் இடமில்லை என்று இறைச்சி கடைக்கு விற்க முடியாது. விற்பது தடை. பொதுவாக நமக்கு கிடைத்த பங்கை கூட விற்பது தடை என்பதுதான் பெரும்பான்மையான இமாமுடைய கருத்து. பரக்கத்தான உணவு, அதை காய வைத்து ட்ரை பண்ணி அதை வைத்து சாப்பிடலாம். எப்படியோ நீங்கள் அதை சேவ் பண்ணி சாப்பிடுவது மற்றவர்களுக்கு பங்கிடுவது பொருத்தமாக இருக்குமே தவிர, விற்பது, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது, பணமாக தவிந்து கொள்வதுதான் மிக ஏற்றம் என்பதை ஞாபகப்படுத்தி பெருநாள் வருகிறது. ஒரு சில விடயங்களை பெருநாளை தொட்டு காட்டி முடித்துக் கொள்வோம். இது 2 விடயங்கள் நடக்கும். அது முக்கியமானதுதான். நாம் இன்று பெரும்பாலும் நோன்பு பெருநாளை நாம் ஷாப்பிங் முடித்திருப்போம். சிலர் இந்த ஹஜ்ஜி பெருநாளிலும் ஷாப்பிங் பர்சேஸ் பண்ணுகின்ற வேலையில் ஈடுபடுவோம். நான் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், யாரையும் குறை சொல்வதல்ல. கண்ணியமானவர்களே, 2வது நான் விடயம் சொல்வேன், ட்ரெஸ் கோட், ஆடை முறை. அந்த இதை நான் ஞாபகப்படுத்துவேன். ஷாப்பிங் அண்ட் ட்ரெஸ், 2 விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சரி, ஷாப்பிங் பண்ண போகின்ற பொழுது நாம் தெளிவாக விளங்க வேண்டும், நமது வீட்டில் இருக்கின்ற டிரைவர் நமது மனைவிக்கு மகரம் இல்லை. மனைவியுடைய தம்பியாக நானாவாக இருந்தால் பரவாயில்லை, அந்த மனைவியுடைய சாச்சா, சொந்த சாச்சாவாக, பெரியம்மா பெரியப்பாவாக இருந்தால் பரவாயில்லை. மகரம் இல்லாத எந்த ஆண் டிரைவர் 20 வருடமாக உங்களுடைய வீட்டில் டிரைவிங் வேலை செய்தாலும் உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு அவர் மகரம் இல்லை. அவருடன் தனியே பேரண்ட்ஸ் மீட்டிங், ஷாப்பிங், பர்சேஸ் எதற்கும் நீங்கள் விடுவீர்கள் என்றால் நீங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். கெட்டத்தறிவான ஹதீஸுக்கு மாறு செய்கிறீர்கள். ஒரு பெண் மகரம் இல்லாமல் பயணிக்க முடியாது. ஹதீஸ், மாப்பிள்ளை மௌத்தாகிவிட்டார், மாறமான ஆண்கள் இல்லை, யாரும் இல்லை, க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரும் இல்லை. இந்த பெண் போவதாக இருந்தாலும் பர்தாவை பேணித்தான் போக வேண்டும். இம்பார்ட்டன்டான விடயங்களுக்கு மட்டும். தொழில் செய்வதற்கு யாரும் இல்லை. வேறு தலையங்கம் நான் இடையில் தொட்டு காட்டுகிறேன். எல்லோருக்கும் அல்ல, மகரமான ஆண்கள் உள்ள பெண்கள் எப்படி நம்பிக்கையான டிரைவராக இருக்கலாம், எப்படி நம்பிக்கையான ஃபேமிலி பாஸாக இருக்கலாம், எப்படி நம்பிக்கையான, நாம் வீட்டில் இல்லாத பொழுது நம்முடைய மனைவி மக்கள் மாத்திரம் பெண்கள் இருக்கின்ற பொழுது, ஆண் இல்லாத பொழுது நமது வீட்டில் ஒரு வயரிங் வேலை கூட நடப்பது இஸ்லாத்துக்கு மாற்றம். நமது பில்டிங் புதிய வீடு கட்டுவதாக இருந்தாலும் பாஸ் வேலை நடந்தாலும் நமது மகரமான ஒரு ஆணை அந்த இடத்தில் வைப்பது நமது கடமை. நம்பிக்கை, நமது மனைவி நமக்கு நம்பிக்கை, மகளை நம்பிக்கை, ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது முடியாது. எனவே பேச்ச ஷாப்பிங் உங்களோடு தான் வர வேண்டும். உங்களுடைய மனைவி, மகள், தங்கை, தாத்தா, சொந்தக்காரர்கள், மகரமான பெண்கள் அதை கவனிக்க வேண்டும். அவர்கள் வாங்குகின்ற ஆடை உடுக்க நெசுருக்கமும் வைத்துவிட்டு இதுதான் என்னுடைய பிரதான். ஏனென்றால் பாரிய விடயங்கள் விளைவுகள் நடக்கின்றன. கேவலம் அவருடைய சொல்ல தேவையில்லை, அது தெரியும் உங்களுக்கு. மீடியாக்கள் மூலம் நாளாந்தும் கேள்விப்படுகிறோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுகின்ற ரூமில் இருக்கின்ற கேமரா கண்ணுக்கு விளங்காது, ஆனால் யூடியூபில் ஏற்றப்பட்டது அப்லோட் பண்ணப்பட்ட பிறகுதான் நமக்கு விளங்கும். எனவே தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அதே போன்று உடுத்து செல்கின்ற ஆடை, உடுக்க பிறகு வாங்குகின்ற ஆடை. நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன், அபாயா, ஹபாயா என்பான் அபா அரபி. இது இஸ்லாமிய ஆடை தான். இஸ்லாமிய முறைப்படி இருந்தார், இஸ்லாமிய முறைப்படி இருந்தார். நன்றாக பாருங்கள், சில அபாயாக்கள் இருக்கின்றன. அந்த பெண்களுக்கு நடக்கவே முடியவில்லை, மன்னிக்க வேண்டும் இல்லை. என் அஜரத் எப்படி சொல்கிறார், எப்படி பேசுவார், இப்படி எல்லோரும் பார்த்துக் கொண்டிருந்தால் சமூகத்துடைய சீர்குலைவை யார் சொல்வது? பெண்களுக்கு நடக்கவே முடியாது. நீங்கள் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த ஃபிட்னஸ் டைட், சரியான அந்த டைட்டை பார்த்தால் சந்தேகம் இல்லை, அந்த அபாயாவை கலட்டி விடுவதற்கு இன்னொருடைய ஹெல்ப் தேவை. கசப்பா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, கண்டது கேட்டதல்ல, தெளிவாக விளங்குகிறது, வெளிப்படையான விடயம். அந்த அபாயாவை கலத்தி விடுவதற்கு இன்னொருடைய ஹெல்ப் தேவை. இழுக்க வேண்டும். சில ஜீன்ஸ் ஜனிமும் இருக்கிறது, அப்படி ஆண்களுக்கும் இருக்கிறது. நான் பெண்களை ஊண்டி சொல்கிறேன், புதிதாக அபாயம் வருகிறது எந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டை சொல்ல தேவையில்லை. அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்றால் ஒரு முஸ்லீம் நாடு, அந்த நாட்டிலே கோயில் கட்டுவதற்கு லேண்ட் கொடுத்த நாடு, முஸ்லீம் நாடு. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு, பூஜை செய்வதற்கு அந்த நாட்டு தலைவர்களுக்கு பணம் கிடைத்தால் போதும், 7 ஸ்டார் அல்ல 100 ஸ்டார் வந்தாலும் அவர்கள் ஹோட்டல் திறந்து கொடுப்பார்கள். அவர்களுக்கு பணம் தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான முஸ்லீம் நாடு, சிரியாவில் இருந்து அந்தந்த நாடுகளில் இருந்து வருகின்ற ஒரு 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 அகதியை, சின்ன கை குழந்தை 2, 3, 4 சிறுவன் கடலில் உயிரை விட்டானே அகதி சிறுவன், அப்படிப்பட்ட அகதிகளுக்கு ஒரு பேச்ச சடங்கு கொடுக்க மனசில்லாத பணப்பித்து பிடிச்ச பணப்பெறேத்த நாடு, கோயில் கட்டுவதற்கு லேண்டை டொனேட் பண்ணிய நாடு, அந்த நாட்டு அபாயாவை முஸ்லிம் நாடிலிருந்து தான் வருகிறது கொடுத்தால் நான் முஸ்லிமா? அவன் எப்படி புதிதாக லேட்டஸ்ட் வருகிறது? நான் தெளிவாக முன்வைக்கிறேன், நீங்கள் ஒழிப்பு மறைவில்லை, உடைய மனைவி மாறுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கள் பரவாயில்லை, இந்த கண்டிஷனோடு வாங்கி கொடுங்கள். ஃபிட் இருக்கக்கூடாது, டைட் இருக்கக்கூடாது, உடம்பு விளங்கக்கூடாது, உடம்புடைய அந்த சைஸ் விளங்கக்கூடாது. என்ன அபாயம் விடுத்தாலும் முகம் மூடா விட்டால் மன்னிக்க வேண்டும். முழு உடம்பை மறைத்து முகத்தை திறந்து விட்டால் முதலாவது பார்ப்பவன் முகத்தை பார்த்துதான் அது குமரியா கிளவியா என்று முடிவு செய்கிறான். மன்னிக்க வேண்டும். நான் சில விடயங்களை அமானிதமாக தொட்டு காட்டுகிறான். முகத்தை பார்த்து அடையாளம் அனலைஸ் பண்ணிய பிறகுதான் அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணுகிறான், அந்த பெண்ணுடைய நம்பரை எடுக்கிறான், அந்த பெண்ணுடைய எஸ்பியை எடுக்கிறான். முகம்தான் காட்டி கொடுக்கிறது. முகத்தை திறந்து விட்டு என்னதான் மூடினாலும் என்ன பயன் என்பதை உங்களிடத்திலே ஒரு கேள்வியாக முன்வைத்து நான் தலைப்பை முடிக்கிறேன். எனவே இந்த சிலர் வந்திருக்கிறது, பெண்களுடைய குறிப்பிட்ட உறுப்புகளை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுகிறது. நான் எந்த உறுப்பு சொல்ல மாட்டேன், எல்லோருக்கும் விளங்கும், எல்லோரும் புத்தி உள்ளவர்கள். அந்த உறுப்புக்கு மாத்திரம் ஒரு டச்சப் கொடுத்திருக்கிறார்கள், வேறு கலரில். அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது எல்லாமே 90% பிளட், அந்த இடம் மாத்திரம் 10% ஒயிட், அந்த 10% பிங்க், அந்த 10% கோல்ட், அந்த 10% சில்வர். இந்த ஆடை முதலாவது அந்த பெண்ணுடைய முகத்துக்கு அடுத்தது அந்த சில்வர் கலர்ல பாட்டை தான் பார்க்க வைக்கிறது. இதை தெரிஞ்சு இது அபாயா உடுத்தே விட வேண்டால் உடுக்காமல் அரைகுறையாக உடுக்கின்ற ஆடையை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. எனக்கு ஒழுக்கமாக வாங்கி கொடுப்போம். உடுப்பது ஹலால் தான், பெண்கள் மறைக்க வேண்டும். இறுக்கம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல் ஆடைகளையும் நாம் பேச்சஸ் பண்ணுவோம், ஷாப்பிங் பண்ணுவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஒற்றுமை உள்ள பெருநாளாக, எந்த துவேஷங்களும் எந்த மத குழப்பங்களும் ஏற்படாத, யாருக்கு எந்த சிரமமும் ஏற்படாது. பெருநாளாக மாற்றியாக எங்களுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, புற முஸ்லீங்கள் மூமிகளுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, யால உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, யால பெருநாளை சந்தோஷமாக கழிக்க கிருப்பி செய்வாயாக, எல்லா ஏழைகள் அநாதைகள் விதவைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக, உங்களுடைய குதிரத் மூலம் நிறைவேற்றி கொடுப்பாயாக. யால குர்பானி விஷயத்தில் எந்த பிரச்சனையும் எந்த நாட்டில் எந்த மக்களுக்கு ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ், எந்த துவேஷங்களை கிளப்பி விடாதே அல்லாஹ், ஒழுங்காக செய்கின்ற பக்குவத்தை நமக்கு தருவாயாக, முறையாக செய்கின்ற பக்குவத்தை நமக்கு தருவாயாக, அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக, யால ஹஜ்ஜுக்கு சென்றவருடைய ஹஜ்ஜுகளை கபூல் செய்வாயாக, அவருடைய துவாக்களில் எங்களுக்கு பங்கு தருவாயாக, அவருடைய சிதுபாரில் எங்களுக்கு பங்கு தருவாயாக, யார் யாருக்கெல்லாம் மன்னி பாவம் மன்னிப்பு தேடினார்களோ அனைவரும் அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தருவாயாக, யால ஆபத்தில் அகப்பட்டவர்கள் பாதுகாப்பு சகாதத்து கொடுப்பாயாக, நன்மைகளை கொடுப்பாயாக, சொர்க்க தந்தசுகளை கொடுப்பாயாக, அவருடைய நீயத்தை கபூல் செய்வாயாக. யாழ்லா பலஸ்தீனிலே மக்களுக்கு உதவி செய்வாயாக, சிரியாவிலே ஆப்கானிஸ்தான் ஏனைய முஸ்லீம் நாடுகளை உதவி செய்வாயாக. யாழ்லா பைத்துல் மக்கள் தாக்கப்படுகிறது யாழ்லா, கொடூரமான அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது யாழ்லா, இந்த வினாடியிலும் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது யாழ்லா, எத்தனையோ சிறியவர்கள் குமரிகள் வயதிபர்கள் வாலிபர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் யாழ்லா, ஷஹீதாக்கப்படுகிறார்கள் யாழ்லா, உன்னுடைய மஸ்ஜிதுக்காக பாடுபடுகிறார்கள் யாழ்லா, அவர்களின் ஷஹீதுகளில் சேர்த்தருள்வாயாக, அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தில் இல்லை என்ற தண்டனை இறக்குவாயாக, உன்னுடைய தண்டனை அவர்கள் மீது இறக்குவாயாக, உன்னுடைய குதிரத்தை அவர்கள் மீது காட்டுவாயாக, உன்னுடைய படையை அவர்களுக்கு அனுப்புவாயாக, அவருடைய அநியாயங்களை விட்டு முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ்.